ஆகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அருணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, அன்பனும் நீயே, இறைவனும் நீயே. ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும்.
En voyant ces images, vous frémirez peut-être de froid. Eh oui, à Andorre, il fait froid. Mais...
நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையால் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும், என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும். நீயாகும் என் பாதைக்கு விளக்காகும், என் வாழ்வுக்கு துணையாகும்.
அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. இறைவா, பாஸ்காமறை உண்மையை கொண்டாடு, இரு உடன்படிக்கை நூல்களிலிருந்தும் எங்களுக்கு கற்பிக்கின்றேன். உமது இரக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியருளும். இவ்வாறு இக்காலத்தில் உம் அருள் கொடைகளை அறிந்து கொள்ளும் நாங்கள் வரவிருக்கும் கொடைகளை உறுதியாய் எதிர்பார்த்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நாம் அவளோடு காத்து கொண்டிருந்த அந்த உயிர்ப்பின் நேரத்தை நாம் கடந்து செல்கிறோம். ஆண்டவர் உன்னதமான கடவுள் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்கிற உண்மையை இதோ இந்த நேரத்திலே நாம் உணர்வு பூர்வமாக ஆண்டவருக்குள் மகிழ்கிற பிள்ளைகளாக உணர்ந்து, ஆண்டவருடைய அந்த விடுதலையினுடைய அடையாளம் உயிர்ப்பின் ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே கடவுளுக்கு ஒரு மகிமையான நன்றியாக ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி, இந்த உன்னதங்களிலே கீதத்திலே இணைந்து அனைவரும் வெற்றியின் தேவனை துதிப்போம்.
Thanks for your time tonight. I know this looks a little different. Let's review the proposals from last meeting.
Hey class, and welcome to space.
Which planet is bigger, Jupiter or Earth?
Jupiter! It's important that we remain together in this. Let's get moving.
ஆயிரம் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே
ஜெபிப்போமாக இறைவா புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிவிக்கின்றே உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கு தூண்டி எழுப்பி அருளும் அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்
இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 3-11 வரை சகோதரர் சகோதரிகளே திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா இறந்த கிறிஸ்துவை மாட்சி மிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார் அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும் இது நமக்கு தெரியும் ஏனெனில் இறந்தோர் பாவத்தின் நின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம் அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார் இப்போது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு
இறைவனுக்கு நன்றி
அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரேல் இனத்தார் சாற்றுவார்களாக அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலை நிறுத்தியது. ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவருடைய அருண் செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லை வீட்டுக்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவர் செயலிது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 28 இறைவார்த்தைகள் 1-10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய அந்த பெருவிழா வாழ்த்துக்களை, உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் குருவோடு சேர்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். என் அன்பு பிள்ளைகள், இந்த நாளில் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் ஒரு தியாகத்தின் ஒரு பணியை, ஒரு தியாகத்தின் வழியிலே இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உலகு அறிந்து கொண்டிருக்கிறது. இவ்வொரு தியாகத்தினுடைய விழாவை நீங்கள் உங்கள் வீடுகளிலே உங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவருடைய மகிமை நீங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் விளங்கும்படியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புகழ்ச்சி பலி, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உயிருள்ள இந்த தியாக பலி ஆண்டவரை மீண்டுமாக அவரை மகிமையில் உயர்த்துகிற அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பேறு பெற்ற பாக்கியத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய மகிமையான விடுதலையை காணப்போகிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த நாளில் இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியோடு உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் வீட்டில் இருக்கிறீங்க, சொல்லுங்கள் ப்ரைஸ் தி லார்ட். நான் எல்லாரையும் மக்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது நான் சொல்லுவேன், தூங்குறவங்கெல்லாம் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவேன். நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ சொன்னால் கேமராமேன் சிரிக்கிறாரு, அது யாரையும் பாட்டுக்காரர் சிரிக்கிறாரு, அதனால் வேறு யாருமே இங்கே இல்லை. அதனால் சொல்லிட்டோம்னா நான் தான் சொல்லிட்டோம், தூங்குறவங்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நானே சொல்லிக்க வேண்டியது தான். அதனால் நீங்களெல்லாம் உறங்காத பிள்ளைகளாக ஆண்டவரோடு விழித்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் பாருங்கள், கொரிந்தியர்களுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 5:7 இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எரிந்து விடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாயிருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள், ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டு உனக்காக எனக்காக இறந்து உயிர்த்த அந்த அபிஷேகமான நாளிலே நாம் புதிய மாவாக இருக்க வேண்டுமென்று வேதம் விரும்புகிறது, வார்த்தை சொல்லுகிறது. அதனால் நாம் ஒரு புதிய புளிப்பற்ற மாவாக இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் சிந்தித்து கடவுளுக்கு நாம் மகிமை கொடுக்கிறோம். கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, சாமியார் ஏதோ மாவுகளெல்லாம் பேசுகிறாரு, ஒருவேளை தோசை மாவைத்தான் பேசுகிறாரோ அல்லது இடியாப்ப மாவை பேசுகிறாரா அப்படின்னு நீங்கள் குழம்பி போயிட வேண்டாம். தேவ பிள்ளைகளே, ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த கொரோனா வந்ததும் போதும் பாதர், எனக்கு என்ன பாதர், இவ்வளவு கஷ்டம் பாதர் அப்படின்னாங்க. என்னம்மா கஷ்டம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் கஷ்டம். வெளியில் வர முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, உங்களுக்கு என்ன கஷ்டம். இந்த ஓட்டுக்கார் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு கொல்கட்டா சுட்டு கொடு, கொல்கட்டா சுட்டு கொடுங்கிறான் பாதர். கொல்கட்டா சுட்டு கொரோனா, நான் சொன்னேன் கொரோனா கொல்கட்டைன்னு ஏதாவது ஒரு புதுசாக நல்ல கடினமான ஒரு இதை போட்டு நல்லா செஞ்சு கொடுமா, அதுக்கப்புறம் கேட்க மாட்டார்மா அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அத்திரி பச்சா கொழுக்கட்டைன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது, அத்திரி பச்சா கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டை கதையை அந்த அம்மாட்ட நான் சொன்னேன். அது என்ன கதைன்னு நிறைய பேத்துக்கு தெரியுமான்னு தெரியல. ஒருத்தன் புது கல்யாணம் பண்ணானான். கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு ஒரு அலுவலாக போனான். அப்போது பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறான், இவன் மாமியார் வீட்டுக்கு போகிறான். போயினப்போ மாமியார் மருமகன் வந்துட்டாரேன்னு சொல்லி கொழுக்கட்டை சுட்டு கொடுக்குறாங்க. இவனுக்கு அது என்னன்னு தெரியாது. அப்போ தான் புதுசாக பார்க்குறான் கொழுக்கட்டையை. சாப்பிட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே இவன் என்ன தயது அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னாங்க, கொழுக்கட்டை மாப்பிள்ளை மருமவளுக்கு தெரியும், உங்கள் மவளை என்னோடய மவளுக்கு தெரியும், உங்கள் பொண்டாட்டிக்கு நான் சொன்னேன்னு சொல்லி கொழுக்கட்டை சுட்டு கொடுக்க சொல்லுங்கள், சுட்டு தருவா அப்படின்னு. இவன் பேரை மறந்துடக்கூடாதுன்னு வழியெல்லாம் கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்ட்டு வந்துக்கிட்டே இருந்தான். பேரை மறந்துடக்கூடாது, இல்லை போய் கேட்கணும்ல ஒழுங்கா. அப்போ ஒரு சின்ன ஒரு 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 தண்ணி ஓடுற ஒரு ஓடை வந்துருச்சு. அவன் அதை தாண்டணும், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பின்னாடி போய் ஒரு 50 பின்னாடி போனான். போடி வந்து அத்திரி பச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாண்டிட்டான். அப்படின்னு அத்திரி பச்சான்னு சொல்லி தாண்டினோடனையும் அவனுக்கு கொழுக்கட்டை பேர் மறந்து போய் அத்திரி பச்சா நின்றுடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், வழி வரும், திருப்பி என்ன சொல்லிட்டு கொழுக்கட்டைன்னு சொல்கிறதுக்கு போல அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு பொண்டாட்டிகிட்ட வந்து சொன்னான், அத்திரி பச்சா சுட்டு கொடுத்து உங்கள் அம்மா சுட்டு கொடுத்துச்சு அப்படின்னு. அவளுக்கு அத்திரி பச்சானா என்னன்னே தெரியல. அத்திரி பச்சானா என்னையா, அத்திரி பச்சா சுட்டு கொடுக்குறியா இல்லையா, உங்கள் அம்மா சொன்னிச்சு உனக்கு தெரியும்னு சொன்னிச்சு, நீ என்னை ஏமாத்துறியா அப்படி இப்படி சொல்லி சண்டை வந்து கடைசியில் என்ன செஞ்சான்னா ஒரு கட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சு விட்டான் பொண்டாட்டியை. பாருங்கள், பக்கத்து வீட்டு கிளவி வந்து பார்த்துச்சு, ஏண்டா இப்படி இப்படி அடித்து வச்சுருக்கிறிய, கொழுக்கட்டை கொழுக்கட்டையாக வீங்கியிருக்கே அப்படின்னானா. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான், ஐயோ இதுக்கு பேர் அத்திரி பச்சா இல்லை கொழுக்கட்டை அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய மகிமையான விடுதலையை கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய கவலை பூரா கொழுக்கட்டை சாப்பிட்றதுலேயும் குந்தி குந்தி சாப்பிட்றதுலேயுமா இருந்துடக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா சாப்பிடணும், அதெல்லாம் நாங்கள் குறையாக வைக்கணும்னு சொல்லலை. ஆண்டவருடைய மகிமையான நாள் பாருங்கள், ஆட்டுக்குட்டி பலியானது. இந்த ஈஸ்டருக்கு ஆட்டுக்குட்டி இருக்காது, எல்லா கடையும் மூடிட்டாங்க, கறி கடை கூட இல்லை. கொரோனா தான் நிற்கிறதே ஒழியோ கோழியை காணோம். எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் விழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். தியாகமாக உண்மையாக வாயில் பேசுகிறதோடு நின்றுடாமல் இந்த வருஷம்தான் நம்ம உண்மையாகவே தியாகத்தின் விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை புலம்பி கொண்டாடக்கூடாது. ஆண்டவருக்கு இதெல்லாம் நீங்கள் காணிக்கையாக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இதெல்லாம் ஆண்டவர் சேர்த்து வச்சுருப்பார். என் பிள்ளை இந்த துன்பத்தை எனக்காக சந்தோஷமாக கொடுத்துச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ நம்மளை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு அருமையான நாளாக இருக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த உயிர்ப்பு பெருவிழா, இதை பாஸ்கா பெருவிழான்னு சொல்லுவாங்க, உயிர்ப்பு பெருவிழான்னு நம்ம வார்த்தைகளில் மாறினாலும் ஒரே விழா தான். பாருங்கள், இந்த திருச்சபை வந்து முதன் முதலில் கொண்டாடிய ஒரு விழான்னா அது இந்த உயிர்ப்பு பெருவிழா தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு விஜில்னு சொல்லுவாங்க பாருங்களேன், ராத்திரி கண் விழித்து ஜெபிக்கணும், இந்த கொண்டாடணும். இந்த கொண்டாட்டம் முதன் முதல்ல இரவு கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு கொண்டாட்டம் இந்த திருவிழிப்பு கொண்டாட்டம் தான். வேறு விழாவெல்லாம் பின்னாடி தான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து பிறப்பு, வருட முதல் வருடம் நாள், அந்த புது வருட பிறப்பு, அதெல்லாம் பின்னாடி வந்தது. ஆனால் பாருங்கள், இதில் எப்படி இதை கொண்டாட ஆரம்பித்தாங்க இஸ்ரேல் மக்கள் அப்படின்னு பார்க்குற போது, அவங்க முதல்ல ஆடுகளை மேய்க்கிற ஒரு நாடோடிகளாக இருந்தாங்க. நொமாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஆடுகளை மேய்ச்சிட்டே போவாங்க. அவங்க என்ன செய்வாங்கனாக்க, அந்த ஆடுகளை ஓட்டிகிட்டு போகிறபோது ஒரு வசந்த காலத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, ஆடுகளை வெளியில் ஓட்டுவாங்க. வசந்த காலத்தில் தான் அந்த இலையெல்லாம் தளிர்த்து இருக்கும், அப்போ ஓட்டிட்டு போவாங்க. அப்போ அந்த பயணத்தை துவங்குறப்போ ஒரு ஆட்டை அடித்து அதை கடவுளுக்கு பலி கொடுத்து அந்த பலியான ஆட்டை அவங்க சாப்பிட்டு அந்த விழாவை கொண்டாடுவாங்க. அது ஒரு வசந்த கால விழா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதோ அப்புறம் என்ன செய்தாங்க, எகிப்திலிருந்து அவங்க அடிமைகளாக போய் திரும்பி வந்த பொழுது கானான் தேசத்தில் போய் குடியேறும் போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அறுவடை விழான்னு சொல்லி ஒரு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, இந்த மாவை எடுத்து புளிக்காத மாவை வச்சு அந்த புளிப்பற்ற மாவிலிருந்து ஒரு அப்பம் சுட்டு அதை வந்து அவங்க விழாவாக கொண்டாடுகிற ஒரு விழா தான் அந்த அறுவடை திருவிழா அல்லது புளிப்பற்ற அப்ப விழா. இவங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டாங்க இந்த விழாவில். இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடணும்னு அவங்களுக்கு ஆசை, அதை கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. அது நினைவாக கொண்டாடப்பட்டது. கடவுள் எப்படி விடுதலை கொடுத்தார், எங்கெங்கிருந்து விடுதலை, எகிப்து மன்னன் கையிலிருந்து விடுதலை, செங்கடலிலிருந்து விடுதலை, போர் வீரர்களிடத்திலிருந்து விடுதலை, பாருங்க எல்லாம் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இந்த எல்லா விடுதலையும் அவங்க கடவுள் நமக்கு கொடுத்தாரேன்னு அந்த கடத்தல், அதை தான் பாஸ்கான்னு சொல்கிறோம். கடத்தல், தீமையிலிருந்து நன்மைக்கு கடந்து வர்றது, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கு கடந்து வர்றது, அந்த கடத்தல் விழாவை அவங்க கொண்டாடினாங்க. அப்போ பாருங்க, அவங்க இந்த விழாவை தான், இந்த அவங்க பார்த்த விழா, அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்த விழா எல்லாத்தையும் இணைச்சி இந்த பாஸ்கா விழாவில் வச்சுட்டாங்க. ஆண்டவருடைய அந்த உலகியல் அடிமைத்தனத்தினுடைய விடுதலை நினைவு விழாவை ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக ஆழமாக ஒரு அர்த்தத்தோடு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில். இது பழைய ஏற்பாட்டில் அவங்க கொண்டாடின அந்த ஒரு விதம. பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா எப்படி கொண்டாடினாங்க உங்களுக்கு தெரியும். அந்த அப்பா வீட்டு தலைவர் வந்து நின்றுக்கணும், கையில் கோல் பிடிச்சிக்கணும், புளியாத அப்பம், காட்டுக்கு கீரை எல்லாம் கிடைச்சி அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு அவங்க பாஸ்காவை அவங்க கொண்டாடினாங்க. வேக வேகமாக சாப்பிடணும், உட்காரக்கூடாது, மீதி வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம். ஆனால் இயேசு சாமி பாருங்கள், அழகாக உட்கார வச்சாரு. அது ஒரு புதிய பாஸ்கா, உட்கார வச்சாரு. அங்கே பெரிய பலிப்பொருள்கள் வந்து அப்பம் இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு. அவர் அப்பத்தை எடுத்து வான் உயர்த்தி அதை பிட்டு பாருங்கள், ரா உணவினுடைய அடையாளங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ இயேசு சுவாமி அடுத்ததாக கடந்து செல்ல போகிற அந்த கல்வாரி மலையினுடைய அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் அதான் பாஸ்கா. அடுத்த பாஸ்கா, அது ஒரு புதிய பாஸ்கா. அந்த பாஸ்கா வெறும் சாவிலே நிறைவேறவல்ல, அது சாவை கடந்த உயிர்ப்பில் நிறைவேறியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு பிள்ளைகளே, இதில் தான் நம்ம வாசகத்தில் இரண்டாவது அந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கப்பட்ட, ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகம் அதைத்தான் சொல்லுது. நாம் உயிர்ப்பினாலே, ஆண்டவருடைய உயிர்ப்பினாலே அர்த்தம் பெற்றிருக்கிறோம். அந்த உயிர்ப்பு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமில்லாததாக மாறியிருக்கும். ஆகவே இந்த மகிமையான விழாவை நம்ம கொண்டாடுவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விடுதலை, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற விடுதலையை அடையாளப்படுத்துகிறது. பாருங்கள், ஒரு மரத்தால் எழுந்த பிரச்சனையை ஆண்டவர் மரத்தால் தீர்த்து வச்சிட்டார். மரத்தால் எழுந்த பிரச்சனை, நிறைய பேர் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறோம், நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையில் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், தோட்டத்தின் நடுவில் ஒரு மரம் இருந்தது, இருக்கிற அந்த மரம் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரம். அப்புறம் நான் பைபிள் படிக்கும்போது என் கண்ணில் ரெண்டு மரம் பட்டுச்சுங்க, ரெண்டு மரம் பட்டுச்சு. இப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கும் படும், ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக. அந்த ரெண்டு மரம், அதாவது நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரம், வாழ்வின் மரம், ரெண்டு மரத்தையும் கடவுள் உள்ளே வச்சுருந்தார். தோட்டத்தின் நடுவில். மற்ற மரங்களெல்லாம் நீ டச் பண்ணி சாப்பிட்டுக்கோ, ஆனால் அது ரெண்டு மரத்தையும் தொடாத, அதைத்தான் அவர் சொல்லியிருந்தார். அந்த இரண்டு மரமும் வெவ்வேறாக பார்க்கப்படலை, அதனால தான் அதை ஒரு மரமாக எல்லோரும் கணிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் பாருங்கள், அதில் ரெண்டு மரம் இருந்தது. நீங்கள் கேட்கலாம், எப்படிப்பா அது ரெண்டு மரம் சொல்கிறீங்க அப்படின்னு. பாருங்கள், தொடக்க நூல் 2:9 ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். பார்த்தீங்களா, ரெண்டு மரம், வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும், ரெண்டு மரம். பாருங்கள், இது ரெண்டா நீங்கள் இதையும் புரியலன்னா இன்னொரு உதாரணம் இருக்குது. பாருங்கள், அந்த வாழ் முதல்ல பிசாசு பாருங்கள் என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த நன்மை தீமைக்கு ஏதுவான மரம் இருக்குது பாருங்கள், அதை சாப்பிட சொன்னிச்சு. இந்த மரத்தோட குவாலிட்டி பைபிள் சொல்லுது, இந்த வாழ் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரம் வந்து கடவுளுக்கு இணையாக நம்மளை மாற்றுறதுக்கு நம்மளை இட்டு செல்கிற ஒரு பேராசைக்குரிய ஒரு அடையாளம். அதை சாப்பிட்டா நன்மை தீமையே நம்ம அறியக்கூடிய ஆற்றல் நம்ம கிடச்சிரும். அப்போ கடை பிசாசு அதை தான் சொன்னிச்சு, நீ இதை சாப்பிட்டு நான் நன்மை தீமைன்னு அறிவேன், நீ நன்மையை பார்த்து செஞ்சு நான் கடவுள் மாதிரி ஆயிடுவேன். பேராசையை உள்ளத்தில் வச்சிருச்சு, அந்த பேராசை கடவுளுடைய வார்த்தையை கீழே தள்ளிட்டு நம்மளுடைய வார்த்தையை மேலே வச்சிருச்சு. பாருங்கள், ரெண்டாவது வாழ்வின் மரத்தை தொடலை இந்த பிசாசு, நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தை முதல்ல சாப்பிட வச்சிச்சு. ஏன்னா நம்ம பாவம் செஞ்சிட்ட பிற்பாடு இந்த வாழ்வின் மரத்தோட குவாலிட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த பழத்தை சாப்பிட்றவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்களோ அதே ஸ்டேட்டஸில் இருந்துருவாங்க. இந்த பிசாசு நல்ல பிசாசாக இருந்தால் என்ன செய்திருக்கோம், முதல்ல வாழ்வின் மரத்தை சாப்பிட சொல்லி பாவமே இல்லாமல் இருந்த ஆதாமேவால் பாவமே இல்லாமல் இருக்க வச்சிருக்கலாம், செஞ்சுருக்கலாம் அதை நினச்சிருந்தா. ஆனால் அதை செய்யலை. இதை செய்துட்டு இந்த மரத்தை சாப்பிட்டுட்டு அடுத்தது வாழ்வின் மரத்துக்கு தான் அதுக்கு போக பிளான். ஏன்னா இவன் பாவி ஆயிட்டான், இவனை எல்லா நாட்களுக்கும் பாவியாக வைக்கணும். அந்த திட்டத்திற்கு முன்னாடி கடவுள் களம் இறங்கிட்டார். பிசாசு ஒன்றும் செய்ய முடியல. உடனே ஆண்டவர் என்ன செய்தார், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தொடக்க நூல் 3:24 பார்க்குறோம். இவ்வாறு அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார், ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். அந்த வாழ்வின் மரத்தை காப்பாற்றுறாரு பாருங்கள், ஏன்னா திருப்பி அவன் வந்து தொட்டுடக்கூடாது. தொடக்க நூல் 3:22 ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான், இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பாதுகாப்பு வைக்கிறார். அப்படின்னா இன்னொரு மரம் இருந்துச்சா இல்லையா தேவ பிள்ளைகளே? அந்த மரத்தினாலே விளைந்த பாவம், அது கீழ்ப்படியாமையினாலே விளைந்த பாவம், இந்த கல்வாரி மலையிலே இயேசு சுவாமி ஏறிய மரத்தின் அந்த விளைவின் அடையாளம் கீழ்ப்படிதலினால் விளைந்த ஆசீர்வாதம். அங்கே கீழ்ப்படியாமையால் எழுந்த சாபம், இது கீழ்ப்படிதலினாலே எழுந்த ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஆண்டவருடைய வாயில் வழியாகத்தான் உள்ளே போகணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மளுடைய திருவழிப்பாட்டில் கூட பார்க்குறோம் பாருங்கள், 22:14 தங்கள் ஆடைகளை துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள், வாழ்வின் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை இருக்கும், வாயில்கள் வழியாக அந்நகரத்தில் நுழையவும் முடியும். வாழ்வின் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை இருக்கும். யாருக்கு? ஆண்டவருடைய அந்த தங்கள் ஆடைகளை வெண்மையாக்கி கொண்டவர்கள், துவைத்து பேறு பெற்றவர்கள், இவர்கள் நாம இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். நமக்கு கொடுக்கத்தான் அவர் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்தார். வாயில்கள் வழியாக நகரத்தில் நுழைய முடியும். எந்த வாயில் வழியாக? இயேசு சாமி தான் வாயில். யோவான் நற்செய்தி 11:25 ஆண்டவர் சொன்னாரே, மக்களிடத்தில் சீடர்களிடத்தில் சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு உண்மை, நான் தான் உனக்கு உயிர், நீ மறந்துடாத. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் பிள்ளைகளே. இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு எல்லாம் சரி நிறைவாயிருந்ததுன்னு போயிடக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன், இந்த வாயில் வழியாக நுழைய முற்படுகிறேன்னா வேறு எந்த வழியும் கிடையாதுங்க. 1000 வழி நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம், ஆனால் என் தேவ பிள்ளையே இதுதான் வழின்னு கடைசியில் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் காணாமல் போயிடக்கூடாது. நம்முடைய வழியை நம்ம இறுக்கி பிடிச்சு கொள்வோம். பிசாசு இன்னைக்கு கிறிஸ்தவர்களை சிதைப்பதற்காக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களை சிதைப்பதற்காக துன்பத்தை அனுமதிக்கிறது, ஆசைகளை பெருக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கிறிஸ்தவத்தினுடைய நெறிமுறைக்கு எதிராக அநேகர் வாழ்ந்து கொளித்து கொண்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் பார்க்குற போது இந்த கிறிஸ்தவ மதம் ஒரு பயனற்ற மதம் போல தெரிகிறது. அல்ல, இதோ உன் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தவர். ஒரு மகன் வந்து என்னிடத்துல கேட்டார், ஒரு கிறிஸ்தவர் அல்லாத மகன் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பைபிளில் கேள்விகளை கேட்டார். அந்த மையன் கேட்ட ஒரு கேள்வி இது தாங்க. அவர் பையன் கேட்டான், இந்த கடவுள் வந்து செத்து போனார்னு சொல்கிறீங்களே ஃபாதர், அதுதான் எனக்கு புரியலை ஃபாதர், அதை தான் என்னால் ஏற்றுக்கவும் முடியல. தமிழ் பசங்க, தமிழ் சமூகம் வந்து திரைப்படம் பார்த்து பார்த்து நம்மெல்லாம் பழகி போயிட்டோம். ஹீரோ கடைசியில் ஜெயிக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம ஹீரோ ஜெயித்தார், ஆனால் அதுக்கு முன்னாடி முழுசாக தோத்துட்டார். உலகத்தின் பார்வையில் அவர் முழுசாக தோத்தார். உலகத்தின் பார்வையில் சொல்கிறேன், அடிக்கோடிட வேணும், என்ன இல்லை ஃபாதர் இப்படி சொல்லிட்டாரு சொல்லக்கூடாது. உலகத்தின் பார்வையில் அது ஒரு தோல்வி, சிலுவை சாவு தோல்வி. சீடர்கள் எல்லாம் அதனால தான் ஓடிப்போனாங்க. ஆனால் அவர் தோற்று போகவில்லை, அவர் மீண்டும் அவர் எழுந்து வெற்றி வீரராய் வெளியே வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். அந்த மகனிடத்தில் நான் சொன்னேன், மகனே இயேசு இறந்த வரைக்கும் தான் உனக்கு தெரியும், அதனால தான் தம்பி நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. அவர் மீண்டும் உயிர்த்தார் என்பது எனக்கு தெரியும், என்னை சார்ந்த என் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும், ஆகவே தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இறப்பு மட்டுமே முடிவல்ல, அதற்கு பிறகு வந்த உயிர்ப்பு புதிய துவக்கத்திற்கான அது ஒரு ஆரம்பம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், சாவு எப்போது ஒழிகிறது? பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், 1 Corinthians 15:53 ஆண்டவர் சொல்கிறாரு, அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரிய உடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும், சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, அந்த பாவத்தை வெல்ல வந்தவர் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் அந்த அழிவுக்குரியதை அழியாமையினாலே நிலைக்க வந்திருக்கிற அழியாமையினுடைய அடையாளமாய் வந்த இயேசுவோடு நம்ம இணைத்து கொள்ளுகிற போது கண்டிப்பாக இந்த சாவினுடைய வெற்றியிலே நமக்கு பங்கு உண்டு, இந்த சாவை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். இதுக்கு தான் ஆண்டவரோடு இணைந்திருங்க இணைந்திருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கூட இந்த திருப்பலிகள் எல்லாம் பாருங்கள், வீடுகளிலே நீங்கள் கைகளிலே வருகிறது. நிறைய பேர் எங்களுடைய தொலைக்காட்சி, நம்முடைய யூடியூப்பை பார்க்குறீங்க, மற்ற எல்லா சேனல்லும் ஃபாதர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போடுறாங்க. எல்லாரையும் பாராட்டுகிறோம். அவங்க எங்கெங்கேருந்து எல்லாரும் அப்லோட் பண்ணுறாங்க, ஏன்னா மக்கள் தாகமாக இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒருத்தர் இந்த தண்ணியை குடிக்கட்டுமேன்னு செய்கிறாங்க. அவங்களுடைய இயலாமை கஷ்டமான நேரத்திலும் கூட அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை இந்த நேரத்திலும் கூட ஒரு சிலர் இதை உதாசீனப்படுத்துகிற போது கடவுள் எப்படி அவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் உணர்ந்து கொள்வார். நிறைய பேர் 3 திருப்பலி என்று நீங்கள் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரமும் கடனாக கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு 1 நிமிடம் கொடுத்தினா போதும், அந்த கடனை பல மடங்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, மனவள்ளிய ஜெபம் என்று ஒரு ஜெபம், இயேசுவே நானுமே அன்பு செய்கிறேன். இப்படி போகிறப்போ சொல்லிக்கிட்டே போகணும், வரப்போ சொல்லிக்கிட்டே வரணும். இயேசுவே உன் இதயத்தை போல் என் இதயத்தை மாற்றியறலும், ஜீசஸ் ஐ லவ் யூ, இப்படி சின்ன சின்ன ஜெபங்கள் எல்லாம் இருக்குதுங்க. இதை சொல்லிக்கிட்டு போனால் அந்த ஒரு வார்த்தை சொன்னினாலே போதும், ஆண்டவர் உனக்கு மேலான ஆசீர்வாதத்தை பொழிகிறாரா அப்படின்னா, இன்றைக்கி வீட்டில் உட்காந்து நீங்கள் எவ்வளவோ காரியத்தை செய்ய முடியும், ஆனால் நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உன் பிள்ளைகளையும் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்காமல் போவாரோ? வாக்கு மாறாத தேவன், இதோ என்னை திரும்பி என்னோடு இருக்கிறவர்களையெல்லாம் நான் காப்பாற்றுறேன்னு சொன்னாரே, என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை என்று சொன்ன தேவன் நம் தேவன் அல்லவா? என் தேவ பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் உன் குடும்பத்தில் அதிசயம் செய்யப்போகிறார், அற்புதம் செய்யப்போகிறார். காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவேன் என்று சொன்னாரே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து காத்திருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லுகிறது, தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட 1 Corinthians 4:14 சொல்லுகிறது, இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நான் நம்புகிறோம், அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். நீங்கள் இந்த பூமியில் எனக்கு என்ன கிடைக்கும், கொழுக்கட்டை கிடைக்குமா, தோசை கிடைக்குமா, உப்புமா கிடைக்குமான்னு நீ கவலைப்படலாம், ஆனால் ஆண்டவருடைய கவலையெல்லாம் நீ இறந்த பிறகு உன் ஆத்மாவை காப்பாற்ற போகிறார்கள். மனுஷன் எவனும் உதவி செய்ய முடியாது, உன் மனைவி உதவி செய்ய முடியாது, உன் கணவன் உனக்கு உதவி செய்ய முடியாது. எங்கள் தந்தை, என்னுடைய தந்தை மரிக்கிற போது நான் பக்கத்தில் இருந்தோம். அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்து போனது. அவரை அப்பா அப்பா அப்பான்னு, அது வரைக்கும் அவர் தண்ணி கேட்டார் கொடுத்தோம், காப்பி கேட்டார் கொடுத்தோம், அவருக்கு ஏதாவதுனா ஓடிப்போய் எல்லாரும் உதவி செய்தோம். அந்த உயிர் அவரை விட்டு போன பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பா அப்பா என்று சொன்னோம், அப்பா அங்கே இல்லை. நான் அப்பொழுது உட்கார்ந்து கேட்டேன், ஆண்டவரே, இவ்வளவு நேரம் என் தந்தைக்கு நாங்கள் உதவி செய்தோமே, இப்போது யார் என் தந்தைக்கு உதவி செய்வார் என்று நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவராகிய நான் உதவி செய்வேன். என் தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர். முதலும் முடிவும் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குதுங்க. உன்னை உருவாக்கியவர் நான் தான். நீ என்னோடு இந்த இடைப்பட்ட நாட்களில் என்னோடு இணைந்திருந்தீன்னா உன்னை மீட்க போகிறது நான் தான். மீட்புங்கிறது கடவுளிடமிருந்து தான் வர முடியும், சாவுங்கிறது பிசாசுகிட்டேருந்து வர முடியும். அதனால தான் என் வாலிப பிள்ளைகள், என் சிறு பிள்ளைகள், என்னுடைய குடும்பஸ்தர்கள், உலகத்தில் பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற அறிவாளிகளை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது இதே ஒரு காரியத்துக்காகத்தான். நீங்கள் எல்லாத்தையும் ஓடுங்க, உலகத்தில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உழைக்கணும், காசு சம்பாதிங்க, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாயா? ஆண்டவர் கேள்வியை கேட்கிறார். ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லணும் பாருங்கள். உயிர்த்தெழுதலை நம்பணுங்க. 1 கொரிந்தியர் 15:32 வார்த்தை சொல்கிறது, பவுலடியார் சொல்கிறாரு, நான் எபேசுவில் கொடிய விலங்குகளோடு போராடினேன், மனித முறையில் அதனால் எனக்கு வரும் பயன் என்ன? இறந்தோர் உயிர்த்தெழுதல் இல்லையெனில் உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இருக்கலாமே. பார்த்தீங்களா, இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்னத்த கோயிலுக்கு, என்னத்த சாமி, எங்கே சாமி இருக்கிறாரு. எல்லோரும் சாமியாரை பார்த்தாலே ஒரு ஒரு விதமாக ஒரு வேதனையோடு பார்க்குறாங்க. நாங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணோன்னே ஒரு 10 பேர் டவுன் பண்ணுறாங்க. அதான் நான் சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு டவுன் பண்ணலை, ஆண்டவருக்கு நீங்கள் டவுன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், டிப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை நீங்கள் சற்று தியானித்து பாருங்கள். நீ ஆண்டவரோடு இருக்கிறாயா? இது நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும். பாருங்கள், அவர் சொல்கிறாரு பாருங்கள், உயிர்த்தெழுதல் இல்லைன்னா உண்போம் குடிப்போம் மகிழ்ந்திருந்திருக்கலாமே. அந்த உயிர்த்தெழுதல் ஒன்று தான் உன்னை என்னையும் எப்படித்தான் வாழணும்னு நம்ம அழைச்சிட்டு போகுது. தேவ பிள்ளைகளே, இந்த கடினமான சூழலில், அந்த துன்பகரமான வேதனையான அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்துங்க. இதோ அதற்கான பலனை ஆண்டவர் கொடுக்காமல் போக மாட்டார். இன்றைக்கி ஒரு காமன் சூழல், ஒரு பொதுவான சூழல், உலகம் முழுமைக்குமாக கடவுள் ஏதோ ஒரு செய்தியை பேசி கொண்டிருக்கிறார். அது ஒருவேளை உனக்கும் எனக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பொறுமையோடு இருப்போரை அவர் மீட்டெடுக்கப் போகிறார். ஆகவே தான் பவுலடியார் சொல்கிறார் பிலிப்பியர் 3:10, கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைத்து கொண்டீங்கன்னா நீங்கள் அவருடைய சாவில் இணைகிறீர்கள். சாவில் அவரோடு இணைந்தவர்களை உயிர்ப்பிலும் அவர் இணைய செய்ய போகிறார். என் அன்பு பிள்ளைகளே, கடவுளால் பிறந்துடு. என்ன செய்யணும் ஃபாதர் நம்ம? இப்போ கடவுளால் நீ பிறக்கணும். யோவான் 1:12 சொல்கிறது, நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும். இப்போ ஏற்றுக்கொண்டீங்கன்னா எப்படி வெளிப்படுத்துறது? அவருக்குரிய நேரத்தை கொடுக்கணும். நீங்கள் கோயிலில் பூசையெல்லாம் இல்லைப்பா, அப்பாடா ஜம்முன்னு தூங்கலாம்ப்பா, நல்லா தூங்குங்க. ஆனால் அதே நேரம் ஆண்டவருக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்ல. நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுக்கிறாரு. அவர்கள் இரத்தத்தினாலோ, உடல் இச்சையினாலோ, ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். கடவுளால் பிறந்தவங்க கடவுளுக்கு எது தேவை, கடவுளுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்னு அவர்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மாலை வேளையிலே ஒரு செய்தி, ஒரு தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வந்தது. நான் எடுத்தேன், அது பிஸியாக இருந்தேன். ஆண்டவர் எடுப்பா அப்படின்னு சொன்னார். நான் எடுக்க விரும்பலை அந்த கால், பட் ஆண்டவர் சொன்னார் எடு, அந்த எடு அப்படின்னு சொன்னார். நான் எடுத்தேன். யாருன்னு தெரியல, புது எண்ணாக இருந்தது. அங்கிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஒரு மகள், ஃபாதர் எனக்கு 23 வயது ஆகிறது, எனக்கு 5 ஆப்ரேஷன் செய்துட்டாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஒரு வியாதியை குறித்து சொன்னார். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வியாதியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 5 ஆப்ரேஷன். நான் இப்போ ஒரு வேலைக்கு போகிற ஒரு கணிசமான தொகை, ஒரு குறைந்த அளவு எனக்கு கிடைக்கிறது. அதை வைத்து கொண்டு நான் அது இந்த ஒரு பேக் ஒன்று அவங்க ஆப்ரேஷன் செய்து வைத்திருக்கிறாங்க. அந்த பேக்கை மாத்துறதுக்கு எனக்கு 2500 ரூபா வேணும் ஃபாதர். அவர் சொல்லிகிட்டே இருந்தார். நான் கூட அந்த மகள் சொல்லிக்கொண்டே இருந்தாள், நான் கேட்டுக்கொண்டு கவலைப்படாதம்மா, உங்களுக்கு ஜெபிக்கிறேன், டோன்ட் வரி, அப்படி சொல்லிக்கொண்டே இருந்த பாருங்க. அந்த மகள் திடீர்னு சொன்னால், ஃபாதர், உங்கள் அருங்கோடை இல்லத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு தியானம் எல்லாம் கட்டுறீங்க, அதுக்கு நான் ஏதாவது செய்யணும். மனசில் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லி, நான் ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃபாதர் என்று சொன்ன பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. என் கண்கள் கலங்கியது மகப்பிள்ளைகளே. ஏனென்று சொன்னால், அந்த மகளுக்கு இருக்கிற வியாதிகளின் மத்தியிலே, அந்த மகளுக்கு இருக்கிற துன்பங்களுக்கு மத்தியிலே, அவளுக்கே கையடக்கமான ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவள் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்தாரே, உடனே அவள் அந்த கூகுள் பேயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாள் அந்த காசை. தேவப்பிள்ளைகளே, அதை பார்த்த பொழுது நெஞ்சம் நெகிழ்ந்தது. இதுதான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளை. அதுக்காக நீங்கள் எனக்கு காசு அனுப்பணும்னு நான் சொல்லலை. அவள் ஆண்டவருடைய காரியத்தின் மீது அக்கறையாக இருந்தாள் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்த ஆசைப்படுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். நாமும் நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியம் செய்துட்டு இருப்பீங்க. நான் ஒருத்தரை தான் உதாரணம் காட்ட முடியும், நிறைய உதாரணங்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்களும் அப்படி நன்மையான காரியத்தை, உங்களுடைய நன்மையான கரத்தை, ஆண்டவருடைய அடையாளமான கரத்தை நீங்கள் அநேக இடத்துல விரித்து காட்டி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன்னா நீங்கள் கடவுளால் பிறந்தவர்கள். நன்றி செலுத்துங்க. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், 1 கொரிந்தியர் 5:8, நான் முதல்ல சொன்ன இந்த புளிப்பு மாவை தவிர்த்துடுங்க. புளிப்பு மாவுன்னா என்னென்னு பவுலடியார் சொல்கிறாரு பாருங்கள். பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவர் புளிப்பற்ற அப்பமாக எதை சொல்கிறார் பவுலடியார்? நேர்மை உண்மை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நிறைவாக கிடைக்கப் போகிற நாள் இந்த நாட்கள். நீங்கள் ஒருவேளை இன்ன எல்லாமே தவறாய் நடந்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் உன்னை அபிஷேகத்தின் தைலத்தினாலே உன்னை தலையிலே ஊற்றி உன்னை அபிஷேகிக்கப் போகிறார். உன்னை களி நடனத்தோடு அவர் அபிஷேகிக்கப் போகிறார். இந்த அபிஷேகத்தை காண உயிர்த்த இயேசுவின் பாதங்களில் அமர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். இதுவரைக்கும் அல்லேலியா சொல்லாதவங்கெல்லாம் இன்றைக்கி சொல்லுங்கள், 100 தடவை சொல்லுங்கள், குடும்பமாய் சேர்ந்து கரம் உயர்த்தி ஹாலேலூயா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் மகிமைப்படுத்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் மாட்சியும் இரக்கமும் குடிகொண்டிருக்கும். உங்கள் வீடு மாட்சியும் இரக்கமும் மகிமையும் நிறைந்த வீடாக மாற உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இறையாசீர் என்னாலும் உங்களோடு இருக்கும். உன்னை கரம் பிடித்தவர் கைவிடாதவர். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டின் 3ஆம் பகுதியான திருமுழுக்கு வழிபாட்டிற்குள் நாம் நுழைகிறோம். நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே உங்கள் மெழுகுதிரிகளை பற்ற வைத்து கொண்டு இந்த வழிபாட்டில் நீங்கள் அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பதில் சொல்லுங்கள், விசுவசிக்கிறேன், விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி பதில் சொல்லுங்கள். புனிதர்களுடைய மன்றாட்டு மாலை பாடப்படும் பொழுது இணைந்து பாடி உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் அருள் இந்த தொட்டின் மீது இறங்கியருள்ள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புது பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பெறு பெற்ற மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார்களாக.
ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும்,
புனிதமரியாய இறைவனின் தாயே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்,
புனித மிக்கேலே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
இறைவனின் புனித தூதர்களே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித திருமுழுக்கு யோவானே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித சுசையப்பரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனிதராயப்பரே சின்னப்பரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித அந்திரியாவே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித அருளப்பரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித மதலேன் மரியம்மாளே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித ஸ்தேபானே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித அந்தியோக்கு இன்னாசியாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித லாரன்சுவே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித பெர்பத்துவா பரிசுத்துவாவே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித ஆஞ்சம்மாளே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித கிரகோரியாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித அகஸ்தினாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித அத்நாசியாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித பசிலியாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித மார்த்தினாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித பெனத்துக்குவே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித பிரான்சிஸ்குவே டொமினிக்குவே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித வியானி மரிய ஜானே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித சியன்னா கத்ரினம்மாளே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
புனித அவிலா தெரசம்மாளே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து
எங்களை மீட்டருளும் ஆண்டவரே
பாவம் அனைத்திலும் இருந்து
எங்களை மீட்டருளும் ஆண்டவரே
முடிவில்லா சாவிலிருந்து
எங்களை மீட்டருளும் ஆண்டவரே
உமது மனு உடரேற்பினாலே
எங்களை மீட்டருளும் ஆண்டவரே
உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே
எங்களை மீட்டருளும் ஆண்டவரே
தூயாவின் வருகையினாலே
எங்களை மீட்டருளும் ஆண்டவரே
பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம்
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்
உம் பிள்ளைகளாக மக்கள் மறுபிறப்பு அடையுமாறு இந்த நீரூற்றை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம்
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்
உயிருள்ள கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம்
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்
கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும்
கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும்
கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும்
கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும்
இறைவா அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றீர் திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரஹாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விலாவிலிருந்து இரத்தத்தோடும் தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை துறந்தரலும். இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரினின்று பெற்றுக்கொள்ளச் செய்தரலும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுப்பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.